2015 ஆண்டு ஜூலை மாத தென்றல் இதழின் இசை அமைப்பாளர் பாரத்வாஜ் அவர்களுடன் சி கே வெங்கட்ராமன் அவர்களின் நேர்காணல். தமிழில் மீனாட்சி கணபதி அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஓப்போடு சத்தமில்லாத தனிமை கேட்டேன், ஒவ்வொரு பூக்களுமே என நினைவில் நிற்கும் பல திரைப்பட பாடல்களுக்கு இசை அமைத்துள்ளவர் பரத்வாஜ். இரண்டு முறை சிறந்த இசையமைப்பாளருக்கான பிலிம் ஃபேர் விருது வென்றவர். 1996 தமிழ் திரையுலகில் நுழைந்த இவர் 80 படங்களுக்கு மேல் இசை அமைத்து வெற்றி நடை போடுகிறவர். 2008 தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். ஒரு குரலில் ஒரு குரல் என்ற கணக்கில் 1330 குரல்களையும் இசையும் உரையுமாக வெளியிடும் மாபெரும் முயற்சிக்காக இவர் சினிமாவுக்கு இசையமைப்பதையே நிறுத்தி வைத்திருந்தார். முதற்கட்டமாக அறத்துப்பாலின் 380 குரல்களையும் ஒலிப்பதிந்து குறுந்தகடாக தமிழகத்திலும் அண்மையில் அமெரிக்காவின் விரிகுடா பகுதியிலும் வெளியிட்டுள்ளார். அதற்காக வந்திருந்த பரத்வாஜோடு உரையாடியதில் சில பகுதிகள். தென்றல். புதுடெல்லியில் பிறந்து வளர்ந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆன உங்களுக்கு இசை தமிழ் இலக்கிய ஈடுபாடு எப்படி வந்தது? என் தந்தை திரு ராமசுவாமி மத்திய அரசு பணியில் இருந்தார். தில்லி தமிழ் பள்ளி DTEAவில் படித்தேன். ஹன்ஸ்ராஜ் காலேஜில் BSc பட்டப்படிப்பு, அப்புறம் CA. சின்ன வயசிலிருந்தே பாட்டை ரசிக்கிறதை விட பின்னணி இசையை ஆராய்வதில் ஆர்வம் அதிகம். சங்கீதத்துல அடிப்படை வேணுங்கிறதால பட்டப்படிப்பின் போதே காலையில பாட வகுப்பு, மாலை சங்கீத வகுப்பு படித்தேன். ஹிந்துஸ்தானி வெஸ்டர்ன் இரண்டும் கற்றுக்கொண்டேன். இசையமைக்க கல்பனா சக்தி அவசியம். சங்கீதத்துல ஆழ்ந்த ஞானம் இல்லாவிட்டாலும் அடிப்படை தெரிந்திருக்கணும். அப்புறம் டில்லி வானொலி நிலையம், தூர்தர்ஷன் இரண்டுக்கும் இசையமைக்க தொடங்கினேன். அப்படியே மேடை கச்சேரி செய்ய ஆரம்பித்தேன். 4-5 சினிமா பாட்டுக்கு நடுவில் என் சொந்த பாட்டையும் பாடுவேன். CA ரொம்ப கஷ்டமான படிப்பு, அதோட சங்கீதம் படிச்சேன். ஏன்னா என் ஆர்வம் இசையில தான். டில்லியில் வளர்ந்ததால எனக்கு வட இந்திய மொழிகள் எல்லாம் தெரியும். ஆனாலும் சென்னைக்கு தான் வரணும்னு தோணிச்சு. சென்னைக்கு வந்தேன். சென்னையில் சினிமா வாய்ப்பு உடனே கிடைத்ததா? சினிமால பாத்திருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு பையில் ஹார்மோனிய பெட்டி, இன்னொரு பையில் என்னோட CA சர்டிபிகேட். படத்துல சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் ஏதாவது வேலை பார்க்கணுமே. அப்போ எனக்கு சென்னை அவ்வளவா பழக்கம் கிடையாது. சொந்தக்காரங்க இருந்தாலும் யார்கிட்டையும் நெருங்கி பழகினதில்லை. எல்லாம் புதுசு. இப்படித்தான் 30 வருஷத்துக்கு முன்னால சென்னை வந்து இறங்கினேன். முதல்ல ஒரு வேலை தேடிக்கிட்டேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரை ஆபீஸ் வேலை, சாயங்காலம் 5 மணிக்கு அப்புறம் ரவுண்ட்ஸ் போற வேலை. அந்த சமயத்துல இளையராஜா, MS விஸ்வநாதன், சங்கர் கணேஷ் எல்லாரும் புகழின் உச்சத்துல இருந்தாங்க. அதனால முதல் 8 வருஷம் TV சீரியல், விளம்பரம், பக்தி பாடல்கள், கார்பரேட் பிலிம்ஸ் இதுக்கெல்லாம் இசையமைச்சேன். 1993 தமிழ் பட வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அந்த படம் வெளிவரல. 1994 ஒரு தெலுங்கு பட வாய்ப்பு, 96 தமிழ் பட வாய்ப்பு, எல்லாம் கிடைத்தது. எல்லாம் கிடைத்து அதிலிருந்து 2010 வரைக்கும் 80 படங்களுக்கு மேல இசையமைச்சிருக்கேன். திருக்குறளுக்கு இசையமைக்கும் திட்டம் எப்படி தோன்றியது? சென்னையில் வருஷம் ஆக ஆக எனக்கு தமிழ் ஆர்வம் அதிகரிச்சது. என்னோட மகள் ஜனனி பாரத்வாஜ் ஒரு பாடகி. 2010 அவளோட திருமணத்துக்கு அப்புறம் திருக்குறளுக்கு இசையமைக்கிற எண்ணம் வந்தது. எனக்கு 2008 கலைமாமணி விருது கிடைத்தது. நமக்கு விருது கொடுத்திருக்காங்க, நாம ஏதாவது திருப்பி செய்யணும்னு எண்ணம் வந்தது. நான் பிக் FM ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஒரு நேர்காணலுக்கு போனேன். அப்ப எனக்கு அன்பளிப்பா ஒரு திருக்குறள் புத்தகம் கொடுத்தாங்க. அப்பதான் நான் திருக்குறளை முதல் தடவையா படிச்சேன். இதுல இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கே, நாம இதுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். அப்படித்தான் அதுக்கு இசை அமைக்கிற முயற்சியில் இறங்கினேன். ஒரு சீனியர் மியூசிக் டைரக்டர் என்கிற முறையில் எதை செய்தாலும் சிறப்பா செய்யணும்னு ஒரு கடமை இருந்தது. 2011 நானும் என் மனைவியும் உலக சுற்றுப்பயணம் போனோம். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கல்ஃப் தேசங்கள் எல்லாம் போனோம். அங்க சந்திச்ச தமிழர்களிடம் இதை செய்யலாமான்னு கலந்து பேசினேன். கடைசியா 2011-12 தொடங்கி 2014 செய்து முடிச்சேன். இன்னைக்கு நீங்க பாக்குறது 3 அல்லது 3.5 வருஷ இடைவிடாத உழைப்பு. திருக்குறளை இசையோடு தர முடியும்னு எப்படி நம்பிக்கை வந்தது? நான் உலகம் முழுவதும் இசை கச்சேரி செஞ்ச போது மெல்லிசையோட வீச்சு என்னன்னு தெரிய வந்தது. என்னோட இசைக்கு இருந்த வரவேற்பு ஆச்சரியப்படுத்தியது. திருக்குறளை மெல்லிசையில தந்தா நல்லா இருக்குமேன்னு எண்ணம் வந்தது. திருக்குறளை இசையோடு தருகிற முதல் ஆள் நான் இல்லை. அப்போ நான் வித்தியாசமா செய்யணும். என்னோட தத்துவ பாடல்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்ததால இதற்கு இசையமைக்க தகுதி இருக்குன்னு நம்பிக்கை வந்தது. இசையமைக்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடகரை பிடிக்கும். அதனால நான் அறத்துப்பாலில் 380 குரல்களை 380 பாடகர்களை கொண்டு பாட வைத்தேன். சினிமா துறை, கர்நாடக இசைக்கலைஞர்கள், ஃபோக் மியூசிஷியன்ஸ், மேடை பாடகர்கள், பரதநாட்டியத்துக்கு பாடுபவர்கள் தவிர ஏறக்குறைய 15 நாடுகளிலிருந்து பாடகர்கள் எல்லாரையும் பாட வச்சேன். இன்னொன்னு, வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழம் என்றுணரப்பாற்று என்பதை சொல்ல எடுத்துக்கிற நேரம்தான் பாடுறதுக்கும் எடுத்துக்கணும். வரிகளும் வார்த்தைகளும் சிதையாம அதோட நீளத்தை அப்படியே தரக்கூடிய தாளம்தான் 5 மாத்திரை கொண்ட கண்ட சாப்பு தாளம். இதை நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் வேற வேற ராகத்துல வேற வேற பாணியில இசையமைச்சேன். உலகம் முழுவதிலிருந்தும் பல தமிழர்களை அழைத்து பொருள் சொல்ல வச்சேன். இதுல தொழில்நுட்பம் பெரிய உதவியா இருந்தது. நாங்க எங்க ஸ்டூடியோவிலிருந்து ட்ராக் அனுப்புவோம். அவங்க அவங்க ஊர்ல இருந்தபடியே பாடி பதிவு பண்ணி அனுப்புவாங்க. நாங்க அதை மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு சிறந்த தமிழறிஞர், திருக்குறளை நன்கு அறிந்தவர் ஒருத்தர் தேவைன்னு நினைச்சோம். தேனியிலே இருக்கிற சுவாமி ஓங்காரானந்தா நல்ல தமிழறிஞர், திருக்குறளை நன்கு அறிந்தவர், ஆன்மீகவாதி. அவர் ஒவ்வொரு அதிகாரத்துக்கு முன்னாலேயும் 1 நிமிஷம் பேசுவார். அப்புறம் குரல் பாடலும் பொருளும் ரெக்கார்ட் பண்ணினோம். பின்னணி இசை சேர்த்தோம். இது சினிமா பாட்டு மாதிரியோ பக்தி பாட்டு மாதிரியோ இருக்கக்கூடாது. புதுப்பாணியா இருக்கணும். நவீனமா மக்களுக்கு புரியற மாதிரியும் இருக்கணும். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு செய்தோம். சுவாமிஜி முதலில் இல்லந்தோறும் வள்ளுவம் அப்படின்னு பேர் கொடுத்தார். இது எல்லார் மனத்திலையும் போய் பதியணும்னு உள்ளந்தோறும் வள்ளுவம் அப்படின்னு பேரை கொஞ்சம் மாத்தினார். ஒரு குரலில் ஒரு குரல், உலக பொதுமறை, உலக தமிழர்களின் படைப்பில் என்றெல்லாம் இதை விவரிப்பது மிகவும் பொருத்தம். இந்த பயணத்தில் ஏற்பட்ட சுவாரஸ்யமான அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் தமிழ் பேசுற விதம் வித்தியாசமா இருக்கும். இலங்கை தமிழ் வித்தியாசமா இருக்கும். அவங்க அவங்க எப்படி பேசுவாங்களோ அப்படியே பதிவு செஞ்சோம். அது ஒரு புதுமை. வெரைட்டியும் கூட. சென்னையில் இருக்கிற சர்ச் பார்க், கேந்திரிய வித்யாலயா மாதிரி 5-6 பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து கடவுள் வாழ்த்து பாட வைத்தோம். கடவுள் வாழ்த்து மத சார்பற்றதா இருக்கிறதால அதன் அர்த்தத்தை இந்து, கிறிஸ்தவ, இஸ்லாமிய, ஜைன மத தலைவர்கள் மற்றும் சின்மயா மிஷின் துறவிகள், மதியொழியம்மா ஆகியோரை கொண்டு சொல்ல வைத்தோம். அதிலும் புதுமை, வெரைட்டி. இதனால எனக்கு பெரிய மன திருப்தி கிடைச்சது. ஏன்னா இசையோட நோக்கமே அதன் மூலமா நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து போகணும் என்பதுதான். அதனால திருக்குறள் எனக்கு சந்தோஷத்தையும் நிறைவையும் கொடுத்தது. எனக்கு சங்கராச்சாரியார், தயானந்த சரஸ்வதி, அப்துல் கலாம் போன்ற பெரியவர்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில தெரியாது. ஆனா நாங்க மெயில் அனுப்பிச்ச உடனேயே அவங்க முன்வந்து பேச ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரிதான் பாடகர்களும் எல்லாரும் தானாகவே முன்வந்து ஒத்துழைப்பு கொடுத்தது எனக்கு நிறைய உற்சாகத்தை தந்தது. இந்த முயற்சிக்கு எங்கிருந்து நிதியுதவி கிடைச்சது? சொந்த பணம் தான். ஸ்டூடியோ வாடகை, பாடகர் சம்பளம், நிறைய வெளியூர் பயணங்கள் எல்லாமே என்னோட செலவுதான். இந்த ப்ராஜெக்டுக்காக சினிமாவுக்கு இசையமைக்கிறதை நிறுத்த வேண்டி இருந்தது. ஒரு பக்கம் வருமானம் இல்லை, இன்னொரு பக்கம் செலவு. இதை செய்யணும்னு ஒரு உந்துதல் இருந்ததால நானே மொத்த செலவும் செஞ்சேன். இதை நல்லபடியா செஞ்சா எல்லாரோட ஆதரவும் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை உண்டு. இது என்னோட இசை பயணத்துல ஒரு திருப்புமுனை. நிறைய வாய்ப்புகளை இழக்க வேண்டி இருந்தது. அந்த பலம் எங்கே இருந்து வந்ததுன்னே தெரியல. இறைவன் கொடுத்த அழைப்பாக எடுத்துக்கிட்டேன். யாரையும் அதிகம் கேட்கவில்லை, தோணிச்சு பண்ணினேன், அவ்வளவுதான். உங்க தொண்டு நிறுவனத்தை பத்தி சொல்லுங்க, அதனோட நோக்கங்கள் என்ன? எனக்கு எப்பவுமே தர்ம சிந்தனை உண்டு. நாமே அதை செய்தா நல்லதுன்னு நினைச்சு பரத்வாஜ் ஃபவுண்டேஷன் தொடங்கினேன். இது பதிவு செய்யப்பட்ட பொது தொண்டு நிறுவனம். வருமான வரி விலக்கு உள்ளது. திருக்குறள் இசையை முதல்வர் ஜெயலலிதா அவர்களை கொண்டு வெளியிட விரும்பினோம். நிலைமை மாறிட்டதால தமிழக ஆளுநர் இந்த ஆல்பத்தை 25 ஏப்ரல் 2015 அன்னைக்கு வெளியிட்டார். நீதியரசர் ராமசுப்பிரமணியம், சுப்பு ஆறுமுகம், பத்மா சுப்பிரமணியம், ஜைன துறவி ஒருவர், ஃபாதர் தேவசகாயம், திருமதி ஒய் ஜி பார்த்தசாரதி, மதிவொழி அம்மா ஆகியோர் முன்னிலையில் வெளியிட்டேன். ஒரு பிலிம் ஃபேர் அவார்டு அளவுக்கு பெரிய விழா, சொந்த செலவில் தான். ஆஃப்டர் ஆல் ஐ ஆம் எ ஷோமேன். சினிமாக்காரனுக்கு எது தெரியுதோ இல்லையோ ஜிகினாவேலி நல்லா தெரியும்னு விளையாட்டா சொல்லுவாங்க. சில சமயம் ஜிகினாவேலி தேவை, அப்போதுதான் பரவலாக போய் எட்டும். என் அறக்கட்டளை வழியா தமிழுக்கு நிறைய செய்ய எண்ணம் இருக்கு. தமிழ்நாட்டுல சுகாதார முன்னேற்றத்துக்கு ஏதாவது செய்யணும். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்கனவே நிறைய சுகாதார திட்டங்கள் செயல்படுத்தி இருக்கோம். இந்த திருக்குறள் ப்ராஜெக்ட்ல வர்ற பணத்தை இந்த திட்டங்களுக்கு பயன்படுத்துவோம். வருங்கால திட்டங்கள் பத்தி சொல்லுங்க. இந்த திருக்குறள் ப்ராஜெக்டுக்கு ஒரு ஆப் பண்ணணும். ஒவ்வொரு குறளுக்கும் ஒரு கதையை அனிமேஷனுடன் சுவையாக சொல்லணும்னு ஆசை இருக்கு. அதுக்காக வேலை தொடங்கியாச்சு. அப்புறம் ஒரு தொலைக்காட்சி வழியாக தினம் ஒரு குறள் நிகழ்ச்சி வழங்க இருக்கோம். இப்ப அறத்துப்பால் மட்டும் இசை அமைச்சிருக்கேன். இன்னும் பொருட்பால், காமத்துப்பால் இரண்டும் இசையில தரணும். இசை கூட தயாரா இருக்கு. அந்த வேலையை தொடங்கணும். கேட்க சந்தோஷமா இருக்கு. அடுத்த கட்டம் எப்ப? இதுக்கு ஓரளவு வெற்றி கிடைச்சிருக்கு. பலரையும் இதில் ஈடுபடுத்த முடியும்னு தோணுது. ஆனால் மேற்கொண்டு செய்ய நிதி ஆதாரம், ஆதரவு வேணும். மற்றவங்களும் தோல் கொடுத்தா தான் தொடர முடியும். அதுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். நடக்கணும்னு இருந்தா கண்டிப்பா நடக்கும். அது என்னோட நம்பிக்கை. இந்த சிடி பரவலாக செல்லும் போது மக்களிடையே அற உணர்வு அதிகரிக்கும். உங்கள் கருத்து என்ன? கண்டிப்பா. ஒரு விஷயத்தை செவி வழியே கேட்கும் போது அதிக முயற்சி இல்லாமல் கேட்க முடியும். உதாரணமா, எங்க கிராமத்தில் இஸ்லாமியர்கள் அதிகம். நாகூர் ஹலிஃபா பாடின இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்ற பாட்டு எப்பவும் ஒலிக்கும். நான் முஸ்லீம் இல்லைனாலும் அந்த பாட்டை கேட்டு கேட்டு இப்பவும் எனக்கு நினைவு இருக்கு. அதனால கவனமில்லாமல் ஒன்று காதில் விழுந்தாலும் உங்களுடைய மனசுல நிற்கும். ஒரு விஷயத்தை பாட்டாக திரும்ப திரும்ப கேட்கும் போது அது ஆள் மனசுல பதிஞ்சு போகும். அப்ப அதை வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அறம் நாள் கொண்டாடணும்னு சொல்லி இருந்தீங்க. என்னென்னவோ தினங்கள் இருக்கு. அந்த மாதிரி அறம் நாள் அப்படின்னு ஒன்னு இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். அன்னைக்கு எல்லாரும் நேர்மையான நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யணும். ஒரு தப்பு காரியமும் செய்யக்கூடாது. அப்படி இருந்தா வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும். அதை சென்னையில் ஆடியோ ரிலீஸ் பண்ண ஏப்ரல் 25ஆம் தேதி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப டிராமேட்டிக்கா இருக்கும்னு விட்டுட்டேன். நாம ஆன்மீக பெரியவர்கள் சொல்றதை கேட்கிறோம். அது மாதிரி உலக தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து நாமே ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அறம் நாள் கொண்டாடினா நல்லா இருக்கும். திருக்குறள் இசைக்கு எப்படி வரவேற்பு இருக்கு? நல்லபடியா இருக்குன்னு தான் சொல்லணும். பாரிஸ், மும்பை, பெங்களூரு எல்லா இடத்திலையும் வெளியிட்டோம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கு எப்பவும் மார்க்கெட் இருக்கும். ஷெல்ஃப் லைஃப் இஸ் எட்டர்னல். சினிமா பாட்டை ரிலீஸ் ஆகி 3 மாசம் தான் கேட்க முடியும். தமிழ் இருக்கிற வரைக்கும் திருக்குறளுக்கு வரவேற்பு இருக்கும். நான் அதனால உடனடி ரிசல்ட்டை பத்தி கவலைப்படல. மெதுவா எல்லாரையும் சென்றடையும். உலகம் முழுவதும் 50 இடங்களை தேர்ந்தெடுத்து நானே அங்க போய் அதை விளம்பரப்படுத்துறதா இருக்கேன். உலக தமிழர்களின் ஆதரவு வேண்டும். திருக்குறளோட அடுத்த 2 பகுதிகளையும் எப்ப வெளியிட இருக்கீங்க? பொருட்பால், காமத்துப்பால் இவற்றோட வேலைகள் நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமே வெளியிட விரும்புறேன். 2 மாதத்துல வெளியிட ஆசை. ஜெயலலிதா அம்மா திரும்பவும் முதல்வர் ஆயிட்டாங்க. சீடிக்களையும் அவங்க கையால வெளியிடணும்னு ஆசை. உங்களோட குடும்பம், அவங்களோட ஆதரவு பத்தி சொல்லுங்க. அம்மா, அப்பா, 2 சகோதரிகள், என்னோட மனைவி ஜெயஸ்ரீ, என் பெண் ஜனனி, இதுதான் என்னோட குடும்பம். ஜனனி பரத்வாஜ் ஒரு பாடகி, சினிமாவில பாடியிருக்காங்க. கல்யாணமாகி கணவர் கார்த்திக்கோட போர்ட்லேண்ட்ல இருக்காங்க. எப்பவுமே என் குடும்பத்தின் ஆதரவு எனக்கு இருந்து வந்திருக்கிறது. இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது? எனக்கு சின்ன வயசிலிருந்தே இசை ஆர்வம் இருந்தது. 30 வருஷம் கடினமா உழைச்சி வெற்றி பெற்றேன். அதுபோல உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யுங்கள். அதுல முழு முனைப்போட ஈடுபட்டா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அமெரிக்க தமிழ் இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எதை செய்தாலும் 100% உழைப்பை கொடுங்க. நீங்க சரியான பாதையில போனா எல்லாரோட ஒத்துழைப்பும் கிடைக்கும். குரல் என்னை மாற்றியது. I am a reformed person today. குறிப்பா நீத்தார் பெருமை அதிகாரம், அதுல பெரியோர்களை மதிச்சு அவங்க செய்த நல்லவற்றை பாராட்டி அவங்க சொன்ன நல்ல விஷயங்களை நாம கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கார். அதை கேட்டதிலேந்து என்கிட்ட பெரிய மாற்றம். உடலுக்கும் உயிருக்கும் இருக்கிற உறவு முட்டைக்கும் குஞ்சுக்கும் இருக்கிற உறவுக்கு ஒப்பானதுன்னு சொல்லியிருக்கார். எப்படி குஞ்சு வெளியே வந்ததும் ஓட்டுக்கு வேலை இல்லையோ, அதுபோல உயிர் பிரிஞ்சப்புறம் உடம்புக்கு பயன் இல்லைன்னு சொல்றார். எவ்வளோ பெரிய விஷயம், எத்தனை எளிமை. 2014 பிப்ரவரி ஹூஸ்டன் போயிருந்தேன். அங்கே கண்ணாடி பெட்டியில சரியான வெப்பத்தில 40 முட்டைகள் வச்சிருந்தாங்க. வெவ்வேறு நிலையில் முட்டை பொரியும் தருணங்கள், முட்டையில ஒரு விரிசல், அதிலிருந்து குஞ்சு வர்றது என்று வெவ்வேறு நிலைகள். விரிசல் விழுந்து 20 நிமிடம் கழித்து வெளியே குஞ்சு வருது. அதுக்கப்புறம் அந்த ஓட்டுக்கு மதிப்பில்லை. அதை பார்க்கும் போது எனக்கு இந்த குரல் நினைவுக்கு வந்தது. ஆச்சரியமாயிருந்தது. ஒவ்வொரு குரலையும் வாழ்க்கையோடு இணைச்சு பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாயிருக்கு. சரியான பணியை செய்தோம்னு பெருமையாயிருக்கு. திருக்குறள் வாழ்க்கைக்கான செய்திகள் தருகிற ஒரு நூல். வள்ளுவரை கொண்டாடவில்லை. ஒரு தடவை பிரான்சின் தென்பகுதிக்கு போயிருந்தேன். அந்த ஊருக்கு டச்சு ஓவியர் வான்கோ 18ஆம் நூற்றாண்டுல வந்திருக்கார். அங்க இருந்த ஒரு பாலத்தை ஓவியம் வரைஞ்சிருக்கார். அந்த பாலத்தையே ஒரு நினைவிடமா மானுமெண்ட் மாத்திட்டாங்க. அதையே இவ்வளவு பெருசு பண்ணும் போது திருவள்ளுவர் இவ்வளவு பெரிய விஷயம் செய்திருக்கார். நாம அதை இன்னும் வெளியவே கொண்டு வரலன்னு தான் சொல்லணும். நாம ஒரு நடிகரை கொண்டாடுற அளவுக்கு வள்ளுவரை கொண்டாடவில்லை. கன்னியாகுமரியில பெரிய சிலை வச்சிருக்கோம், பாடமா வச்சிருக்கோம், பஸ்ல எல்லாம் எழுதியிருக்கோம். ஆனா அதை நடைமுறைப்படுத்துறதுக்கோ எளிதாக கற்பிக்கவோ எந்த முயற்சியும் எடுக்கல. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.